வணக்கம். தினமலர் 9 மணி செய்திகள். கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு வைர கிரீடம், தங்க நெக்லஸ், காணிக்கை வழங்கிய இளையராஜா. 1500 படங்களுக்கு மேல் இசையமைத்து சாதனை படைத்தவர் இளையராஜா. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட இவர் கர்நாடக மாநிலம் கொல்லூரில் அமைந்துள்ள மூகாம்பிகை கோயிலில் வழிபட்டார். உடன் அவரது மகனும் இசையமைப்பாளருமான கார்த்திக் ராஜாவும் பேரன் யதீஸ்வரும் சென்றிருந்தனர். இளையராஜா குடும்பத்தினர் சார்பில் மூகாம்பிகைக்கு வைரத்தால் ஆன கிரீடம், தங்கத்தால் ஆன நெக்லஸ் மற்றும் அங்குள்ள வீரபத்ர சுவாமிக்கு தங்கத்தாலான வாள் ஆகியவை காணிக்கையாக வழங்கப்பட்டன. இதன் மதிப்பு பல கோடி ரூபாய். இந்த ஆபரணங்கள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மூகாம்பிகை மற்றும் வீரபத்ரருக்கு அணிவிக்கப்பட்டது.
சட்டீஸ்கரில் என்கவுண்டர், நக்சல்கள் 10 பேர் சுட்டுக் கொலை. சட்டீஸ்கர் மாநிலம் மெயின்பூர் வனப்பகுதியில் நக்சல்கள் பதுங்கியுள்ளதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து கோப்ரா, எஸ்டிஎஃப் உள்ளிட்ட பிரிவினர் அடங்கிய பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியில் இன்று காலை முதல் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இருதரப்புக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்தது. இந்த சண்டையில் நக்சல்கள் 10 பேர் உயிரிழந்தனர். அந்த அமைப்பின் மூத்த தலைவரான மனோஜ் என்பவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை பற்றிய தகவல் தெரிவிப்போருக்கு ₹1 கோடி பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது.
அறிவாளுடன் ரீல்ஸ் பதிவிட்ட சிறுவர்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த சிலர் சமூக வலைதளத்தில் அறிவாள், கத்தி ஆகியவற்றை தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு போட்டோ பதிவிட்டிருந்தனர். இதனை கண்காணித்த போலீசார் விசாரித்தனர். கோவில்பட்டி தாமஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவர்கள் 2 பேர் உள்ளிட்ட 5 பேர் இதனை பதிவிட்டதை கண்டுபிடித்தனர். 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கைதானவர்களில் 1 கல்லூரியிலும் மேலும் 1 பள்ளியிலும் படித்து வருகிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது.
இந்தியாவும் மொரீஷியஸும் ஒரே குடும்பம், பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள பிரதமர் மோடியை மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கோலம் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பிரதமர் மோடி கூறியதாவது, எனது லோக்சபா தொகுதியில் உங்களை வரவேற்பதில் பெருமைப்படுகிறேன். பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக காசி இருந்து வருகிறது. நமது மரபுகள் மற்றும் மதிப்புகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மொரீஷியஸை அடைந்து அதன் வாழ்க்கை முறையில் ஆழமாக வேரூன்றியுள்ளன. நமக்கும் மொரீஷியஸ் நாட்டுக்கும் இருப்பது உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு. நம் இரு நாடுகளும் வெறும் கூட்டாளிகள் மட்டுமல்ல, இரு நாடுகளும் ஒரு குடும்பம் என்று நான் பெருமையுடன் கூறுகிறேன். மொரீஷியஸின் வளர்ச்சியில் இந்தியா நம்பகமான மற்றும் முன்னுரிமை கொண்ட பங்குதாரராக இருப்பது பெருமைக்குரிய விஷயம். மொரீஷியஸின் தேவைகளை மனதில் கொண்டு ஒரு சிறப்பு பொருளாதார தொகுப்பை வழங்க நாம் முடிவு செய்துள்ளோம் என்று பிரதமர் மோடி கூறினார்.
ராக்ஃபோர்ட் பாண்டியன் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மீண்டும் எழும்பூரில் இருந்து இயக்கம். தெற்கு ரயில்வே வெளியிட்ட அறிவிப்பு. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்கள் சென்னை எழும்பூருக்கு பதிலாக தாம்பரத்திலிருந்து இயக்கப்பட்டன. இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக சில ரயில்கள் வரும் 17ஆம் தேதி முதல் மீண்டும் எழும்பூரில் இருந்து இயக்கப்படும். சென்னை எழும்பூர் திருச்சி ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், மதுரை சென்னை எழும்பூர் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்திற்கு பதில் மீண்டும் எழும்பூரில் இருந்து இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.
கடலுக்குள் கார் ஓட்டி அலையில் சிக்கிய போதை ஆசாமிகள் போலீசார் மீட்டு புத்திமதி கூறினர். சென்னையைச் சேர்ந்த 3 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் கடலூரிலிருந்து பரங்கிப்பேட்டை வரை கூகுள் மேப் காட்டிய வழியில் காரை ஓட்டி வந்துள்ளனர். சுத்திக்குப்பம் என்ற பகுதிக்கு வந்தபோது மேப் காட்டிய வழியில் கடற்கரை இருந்துள்ளது. காரில் இருந்த சிலர் மது போதையில் இருந்ததால் கடல் அலைகளுக்குள் காரை ஓட்டியுள்ளனர். அப்போது அலையில் கார் இழுக்கப்பட்டு மணலில் சிக்கி நீருக்குள் நின்று விட்டது. அதிலிருந்து 5 பேரும் அலைகளை தாண்டி வெளியே வர முடியாமல் தவித்துள்ளனர். இதை பார்த்த சொத்திக்குப்பம் பகுதியினர் போலீசுக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த போலீசார் டிராக்டரில் கயிறு கட்டி காரையும் அதிலிருந்தவர்களையும் பத்திரமாக மீட்டனர். போதை தெளிந்த நிலையில் இருந்த இளைஞர்கள் தங்களை காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவித்தனர். போலீசார் அவர்களுக்கு புத்திமதி கூறி அனுப்பி வைத்தனர்.
பாவம் ஏபிஎஸ், சொல்கிறார் துரைமுருகன். சென்னையில் அமைச்சர் துரைமுருகன் அளித்த பேட்டி. திமுக கூட்டணி சிதறும் என அதிமுக பொதுச்செயலர் ஏபிஎஸ் போகிற போக்கில் பேசுகிறார். பாவம், ஏதாவது பேச வேண்டும் என்று பேசுகிறார். ஏபிஎஸ் எதிர்க்கட்சித் தலைவர், எங்களுக்கு ஆதரவாகவா பேசுவார்? விஜய் கட்சி நிகழ்ச்சிக்கு திமுக தடை என சொல்லும் தாவிக்காவின் ஆனந்துக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. எனது அரசியல் சர்வீஸ் வேறு, அவர்களது அரசியல் சர்வீஸ் வேறு. தமிழகத்திற்கு எப்படியாவது கெட்ட பெயர் வரவேண்டுமென பிரதமர் நினைத்தால் அது நல்லதல்ல. அப்படி நினைப்பாரா என சந்தேகம் உள்ளது. ஆனால் நிலைமை அப்படித்தான் உள்ளது. அன்புமணி நீக்கப்பட்டது, அவர்கள் வீட்டிற்குள் நடக்கும் சமாச்சாரம் நமக்கு எதுக்கு அது என்று அவர் சொன்னார்.
இபிஎஸ் பற்றி உதயநிதி சொன்னது உண்மையே. டிடிவி தினகரன். அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் கூறியதாவது, அமமுக எல்லா சமுதாயங்களுக்கும் பொதுவான இயக்கமாக செயல்பட்டு வருகிறது. நயினார் நாகேந்திரன் நல்ல நண்பராக என்றைக்கு வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம். துணை முதல்வர் உதயநிதி அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார். எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான் என்றும், அவர் அதிமுகவின் பொதுச்செயலாளராக நீடித்தால் எங்கள் வெற்றி சுலபம், அவர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அதிமுகவை ஒன்றிணைக்க முயற்சி செய்கிறவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். உதயநிதி வஞ்ச புகழ்ச்சியாகவே சொல்லியிருந்தாலும் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார். தேர்தல் நெருக்கத்தில் எங்களுக்கான கூட்டணியை நாங்கள் முடிவு செய்வோம். சுதந்திரமாக அமமுக செயல்படும் என்று அவர் தெரிவித்தார்.
வேட்டைக்கு அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம். விஜய் சுற்றுப்பயணம் குறித்து சீமான் கிண்டல். அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தாவிக தீவிரமாக தயாராகி வருகிறது. தாவிக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். வார இறுதி நாளான சனிக்கிழமைகளில் அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். முதல்கட்ட பயணத்தை வரும் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்குகிறார். திருச்சி சத்திரம் பகுதியில் தொடங்கி அரியலூர், குன்னம், பெரம்பலூர் பகுதிகளில் விஜய் பிரச்சாரம் செய்ய உள்ளார். தளபதி 2026 அரசியல் பிரச்சார பயணம் என்ற பெயரில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த நிலையில் விஜயின் சுற்றுப்பயணம் தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியதாவது, ரோட் ஷோ, கூட்டு ஷோ என கை காட்டி செல்வது என்பது மக்கள் சந்திப்பு கிடையாது. மக்கள் பிரச்சினைக்காக மக்களுடன் நேரடியாக சென்று மக்களோடு மக்களாக நிற்பதுதான் உண்மையான மக்கள் சந்திப்பு. இது வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என சீமான் தெரிவித்துள்ளார்.
திமுக தான் ஐசியூவில் உள்ளது. உதயநிதிக்கு பழனிசாமி பதிலடி. அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி வால்பாறை தொகுதிக்குட்பட்ட ஆனைமலையில் நேற்று பேசியதாவது, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 52 மாத ஆட்சியில் வால்பாறை சட்டப்பேரவை தொகுதிக்கு ஏதாவது புதிய திட்டங்களை கொண்டு வந்தார்களா? தேர்தல் நேரத்தில் 525 அறிவிப்புகளை வெளியிட்டு கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்தது திமுக அரசு. திமுக ஆட்சியில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தவில்லை. அதிமுக ஐசியூவில் உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி பேசியுள்ளார். ஆனால் திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு குறைந்த காரணத்தினால் ஒவ்வொரு வீடாக சென்று கதவை தட்டி கெஞ்சி திமுகவில் சேர்க்கின்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே திமுக தான் ஐசியூவில் உள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிரந்தரமானது என்று அவர் பேசினார்.
முதுமலை முகாமின் செல்லப்பிள்ளை 55 வயதான சந்தோஷ் யானை உயிரிழப்பு. நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாமில் 20க்கும் மேற்பட்ட யானைகளை வனத்துறையினர் பராமரிக்கின்றனர். இங்கு வளர்ந்த 55 வயது சந்தோஷ் என்ற யானை உடல்நலக்குறைவால் நேற்று உயிரிழந்தது. கால்நடை மருத்துவர்கள் உடல் கூராய்வு செய்த பின் யானையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. 5 வயதில் முதுமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறியதிலிருந்து தெப்பக்காடு முகாமில்தான் சந்தோஷ் வளர்ந்து வந்தது. சந்தோஷ் யானை நீண்ட தந்தம் கொண்டதாக கருதப்பட்டது. 1.5 மீட்டர் நீளமான தந்தங்கள் தரையை தொடும் அளவுக்கு இருந்ததால் அதன் நடமாட்டத்துக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டன. அதனால் தந்தங்களை குறிப்பிட்ட அளவு அறுத்து நீளத்தை வனத்துறையினர் குறைத்திருந்தனர். கடந்த மாதம் சுதந்திர தினத்தன்று சந்தோஷுக்கு 55வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அப்போது ராகி மற்றும் கொள்ளு கலந்து தயாரிக்கப்பட்ட கேக்கை வெட்டி யானைக்கு வனத்துறையினர் வழங்கினர்.
டிஜிபி நியமனத்தை எதிர்த்த மனு சென்னை ஐகோர்ட்டில் தள்ளுபடி. தமிழக டிஜிபியாக பணியாற்றிய சங்கர் ஜிவால் கடந்த 31ஆம் தேதி ஓய்வு பெற்றார். பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து வழக்கறிஞர் வரதராஜ் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி ஸ்ரீ வஸ்தவா நீதிபதி அருள்முருகன் பெஞ்சில் இன்று விசாரிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் கூறியதாவது, இந்த வழக்கில் டிஜிபி நியமனம் தொடர்பாக ஏற்கனவே யுபிஎஸ்சிக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி டிஜிபி நியமனம் செய்யப்பட உள்ளார். அதனால் இந்த வழக்கில் வேறு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர்.
முதல்வர் ஸ்டாலினின் கிருஷ்ணகிரி நிகழ்ச்சிகள் ரத்து. முதல்வர் ஸ்டாலின் இன்றும் நாளையும் கிருஷ்ணகிரியில் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திட்டமிட்டிருந்தார். இதற்காக இன்று கிருஷ்ணகிரி சென்று ஓசூரில் நடந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்றார். அவரது முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து அசன் சர்க்கியூட் தொழிற்சாலை அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி குருபரப்பள்ளியில் டெல்டா நிறுவனத்தின் இரண்டாவது அலகு தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் முதல்வர் ஸ்டாலின் ஓசூரிலிருந்து சென்னைக்கு புறப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் மருமகன் சபரீசனின் தந்தை வேதமூர்த்தி இன்று காலமான நிலையில் நாளை சென்னையில் இறுதிச் சடங்கு நடக்க உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தொழில் முதலீட்டாளர் மாநாட்டின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சிகளை ஸ்டாலின் ரத்து செய்துள்ளார்.
மதுரை விமான நிலையத்துக்கு பாண்டியன் நெடுஞ்செழியன் பெயர், சீமான் கோரிக்கை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசியதாவது, படிக்கும் குழந்தைகளின் பள்ளிக்கு விடுமுறையை அறிவித்துவிட்டு உங்களுடன் முதல்வர் முகாமை நடத்த வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது? சிவகங்கையில் மனுக்களை வாங்கிக் கொண்டு சாக்கடை குழியில் போட்டுவிட்டு சென்றீர்கள். இது மாதிரியான கொடுமைகளை செய்வதற்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி. இதுபோல் இன்னும் நடக்கும். மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை வைக்க சொல்லி ஒரு தரப்பும், இமானுவேல் சேகரன் பெயரை வைக்குமாறு ஒரு தரப்பினரும் சொல்கிறார்கள். பேசாமல் பாண்டிய நெடுஞ்செழியின் பெயரை வையுங்கள் என்று சீமான் சொன்னார்.
மூணாறு பகுதியில் அரிய வகை தும்பி கண்டுபிடிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயரமான பகுதிகளில் மட்டும் காணப்படும் குரோகோதமிஸ் எரித்ரியா எனும் அரிய வகை தும்பியை மூணாறு பகுதியில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். இவ்வகை தும்பி ஐரோப்பா, ஆசிய நாடுகள் உள்பட உயரமான பகுதிகளிலிருந்து இடம்பெயர்ந்ததாக கருதப்படுகிறது. அவை ஆப்பிரிக்கா, மத்திய தரைக்கடல் பகுதிகள், ஆசியாவில் சில பகுதிகள் ஆகியவற்றில் காணப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயரமான பகுதிகளில் மட்டும் காணப்படும் என்ற போதும் தாழ்வான பகுதிகளிலும் பரவலாக உள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தும்பிகளின் உடல் அமைப்பு, நிறம், இயற்கையின் வடிவம், வாழ்விட வேறுபாடுகள் ஆகியவை குறித்து கேரளாவைச் சேர்ந்த வனவிலங்கு ஆராய்ச்சியாளர் கலேஷ் சதாசிவன் தலைமையில் 2019 முதல் நடந்த ஆய்வில் குரோகோதமிஸ் எரித்ரியா தும்பி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவை மூணாரை சுற்றியுள்ள சின்னார், பாம்பாடும் சோலை, ஆனமுடி சோலை, ராஜகுமாரி, வாகமன் மற்றும் பரம்பிக்குளம் ஆகிய பகுதிகளில் காணப்படுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது.
கட்சியிலிருந்து தலைவரை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை, அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பேட்டி. அன்புமணி ஆதரவாளர் வழக்கறிஞர் பாலு அளித்த பேட்டி, கட்சி நிர்வாக பணிகளை மேற்கொள்ள தலைவருக்கே அதிகாரம் உள்ளது, அவற்றில் தலையிட நிறுவனருக்கு அதிகாரம் இல்லை. அன்புமணி தரப்பு நிர்வாகிகளையே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. ராமதாசின் உத்தரவுகள் பாமகவை கட்டுப்படுத்தாது. தேர்தல் ஆணைய முடிவுகளின்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் வரை அன்புமணிதான் பாமகவின் தலைவர். பொது செயலாளராக வடிவேல் ராவணனும் பொருளாளராக திலக பாமாவும் தொடர்கின்றனர். அன்புமணி உளவு பார்த்தார் என்று சொல்வது தவறு. அவருக்கு உளவு பார்க்கும் பழக்கம் கிடையாது. அப்படி உளவு பார்த்திருந்தால் இப்படி ஒரு சூழல் வந்திருக்காது என்று தெரிவித்தார்.
அன்புமணியை தனி கட்சி தொடங்க சொல்லும் ராமதாஸ், களையை நீக்கிவிட்டதாக பேட்டி. அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அளித்த பேட்டி. அன்புமணியுடன் இருக்கும் 10 பேர் மீது வருத்தம் இருந்தாலும் அவர்களை மன்னிக்க தயார். அவர்களை நான் வளர்த்து விட்டேன், நிறைய உதவிகள் செய்தேன். நான் இல்லாமல் அவர்கள் வளர்ந்திருக்க முடியாது. அப்பா சொல்வதை கேட்டு நடக்குமாறு 4-5 பேர் அறிவுரை சொல்லியும் அன்புமணி கேட்கவில்லை. மூத்தோர் அறிவுரை எதையும் கேட்காமல் இந்த நிலை வர காரணமாகிவிட்டார். அன்புமணி என்னுடைய பெயரின் ரா என்ற இனிஷியலை போட்டுக் கொள்ளலாம். பாமக நான் தொடங்கிய கட்சி, அதை உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமையில்லை. நான் ஏற்கனவே அவரிடம் கூறிவிட்டேன், அவர் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம். ஒரு பயிரிட்டால் அதில் களை முளைக்கத்தான் செய்யும். களை முளைக்குமே என்று யாரும் பயிரிடாமல் இருப்பதில்லை. நாங்கள் களையை நீக்கிவிட்டோம் என்று ராமதாஸ் கூறினார்.
அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு இல்லை, நயினார் நாகேந்திரன். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மதுரையில் கூறியதாவது. பாஜக என்றைக்குமே மறைந்த தியாகிகள் பெரியவர்களை வணங்கியும் போற்றியும் வந்துள்ளது. அந்த வகையில் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு மரியாதை செலுத்த செல்கிறோம். அதிமுக வலுவாகத்தான் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெல்லாம் மக்கள் ஆரவாரத்துடன் பங்கேற்கிறார்கள், ஆதரவு கொடுக்கிறார்கள். திமுகவினர் பொறாமையில் உள்ளனர், அதிமுகவில் பிளவு வரவேண்டும் என்று நினைக்கின்றனர். அவர்கள் எண்ணத்தை சொல்கிறார்கள், அதிமுகவை பாஜக உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள்தானே இன்றைக்கு பழனிசாமியை தலைவராக ஏற்றிருக்கிறோம், நான் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் நட்டா ஆகியோர் என் மீது அளவற்ற அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு இல்லை. அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும். பிளவு என்பது கிடையாது என்று அவர் சொன்னார்.
இமானுவேல் சேகரன் நினைவு தினம் அனுசரிப்பு. 3 மாவட்டங்களில் மதுக்கடைகள் மூடல். இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி இன்று மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. சிவகங்கை, திருபுவனம், மானாமதுரை, இளையான்குடி பகுதியில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 24 எஸ்பிக்கள், 70 டிஎஸ்பிக்கள் உட்பட 8400 போலீசார் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 45 பறக்கும் படை வாகனங்கள், நவீன கேமராவுடன் 2 ட்ரோன்கள் பாதுகாப்பு பணியில் உள்ளன. ராமநாதபுரம், பரமக்குடி, கமுதி உள்ளிட்ட பகுதிகளில் 28 சோதனை சாவடிகள் அமைத்து வாகன சோதனை நடத்தப்படுகிறது. துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர் ராஜ கண்ணப்பன், டிடிவி தினகரன், சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் இமானுவேல் சேகர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர்.
உதயகுமாரின் தாய் மரணம் குறித்த பேச்சு, மன்னிப்பு கேட்டார் செங்கோட்டையன். செங்கோட்டையனை விமர்சிக்கும் விதமாக ஆர்பி உதயகுமார் சில தினங்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். பழனிசாமியின் பயணத்திற்கு பேரலையாக மக்கள் வருவதை தாங்கிக் கொள்ள முடியாத வயிற்றறிச்சல் மனிதர்களுக்கு ஜெயலலிதாவின் ஆன்மா தோல்வியை தரும். மூத்தவர்கள் இப்படி செய்தால் சாதாரண தொண்டர்கள் எங்கே போக முடியும்? எடப்பாடியை அசைத்து பார்க்கலாம் என்று கனவு கண்டால் தோற்பது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஒற்றுமை என்ற பெயரை வைத்து கொண்டு அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றனர் என்று கூறியிருந்தார். இதற்கு செங்கோட்டையன் அளித்த பதிலில், உதயகுமாரின் அம்மாவை அங்கே இறந்து கிடக்கிறார், அதை போய் பார்க்க சொல்லுங்கள் என்று கூறினார். இதற்கு பல்வேறு தரப்பில் விமர்சனங்கள் எழுந்தன. இதையடுத்து செங்கோட்டையன் கூறியதாவது, ஆர்பி உதயகுமாரின் தாய் காலமானது குறித்து பேசியதற்கு மன்னிக்க வேண்டும், என்னால் நேரில் செல்ல இயலவில்லை. அவரது தாயாரின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்கள் அனைவரின் சார்பாக தாயாருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று கூறியுள்ளார்.
தடை செய்யப்பட்ட 420 கிலோ குளோரல் ஹைட்ரேட் மயக்க மருந்து பறிமுதல். பூனேயில் உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் 2 போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியக குழுக்கள் மயக்க மருந்துகளை கடத்துவதாக சந்தேகிக்கப்படும் ஒரு குழுவை கண்காணித்தது. செப்டம்பர் 5 அதிகாலையில் நிலேஷ் பங்கர், நவீன் பி மற்றும் ராஜேஷார் ஆகிய 3 பேர் ஒரு பஸ் நிறுத்தத்தில் கடத்தல் பொருட்களை பரிமாறிக்கொண்டிருந்த போது தடுத்து நிறுத்தப்பட்டனர். அப்போது நடந்த சோதனையின் போது கள் கலப்படத்திற்கு பயன்படுத்தப்படும் தடை செய்யப்பட்ட மயக்க மருந்தான 420 கிலோ குளோரல் ஹைட்ரேட் மீட்கப்பட்டது. குளோரல் ஹைட்ரேட் 1985 போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்ட பொருளாக இல்லாததால் கடத்தப்பட்ட பொருள் மகாராஷ்டிர மாநில கலால் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் அதிகார வரம்பிற்குள் இந்த பொருள் வருகிறது. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கலால் அதிகாரிகள் கூறுகையில், தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கள் கலப்படம் அதிகரித்து வருகிறது. அங்கு விற்கப்படும் கள்ளில் 95% வரை அல்பிரசோலம், டயசெபம் மற்றும் குளோரல் ஹைட்ரேட் போன்ற மயக்க மருந்துகளால் கலக்கப்படுகிறது என்று அதிகாரிகள் கூறினர்.
மழையை பயன்படுத்தி திருமணிமுத்தாறில் சாயக்கழிவுகள் திறப்பு, விவசாயிகள் வேதனை. சேலம் சேர்வராயன் மலை மற்றும் நகர்பகுதியில் 2 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான பகுதிகளில் தேங்கிய வெள்ளநீர் திருமணி முத்தாற்றில் கலந்தது. இதனை சாதகமாக பயன்படுத்திய சாய ஆலை உரிமையாளர்கள் பல நாட்களாக தேக்கி வைத்திருந்த சாயக்கழிவுகளை ஆற்றில் திறந்துவிட்டனர். திருமணி முத்தாற்றில் வெள்ளநீரை மிஞ்சும் வகையில் சாயக்கழிவு நீர் நுரை பொங்கியபடி சென்றதை கண்டு விவசாயிகள் வேதனையடைந்தனர். நீர்நிலைகளில் சாயக்கழிவுகள் கலப்பதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன், உறுதிமொழியேற்க ஸ்டாலின் அழைப்பு. திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கை. தமிழகத்தின் மண் மொழி மானம் காக்க திமுகவின் ஊரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேலான குடும்பங்கள் இணைந்துள்ளன. அவர்கள் அனைவரும் இணைந்து அண்ணாதுரை பிறந்த நாளான வரும் 15ஆம் தேதி 68,000 பூத் வாரியாக உறுதிமொழி ஏற்க உள்ளனர். தமிழகத்தின் எம்பிக்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன், தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன், வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் திருத்த பணிகளுக்கு எதிராக நிற்பேன், நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்ப்பேன், ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் என்று உறுதியேற்க வேண்டும் என ஸ்டாலின் கூறியுள்ளார்.
அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்கள் ஆப்சென்ட், பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் அமலாகுமா? அரசு மருத்துவமனைகளில் பல நேரங்களில் டாக்டர்கள் மற்றும் பணியாளர்கள் உரிய நேரத்தில் வருவதில்லை என்ற புகார் எழுகிறது. தாமதமாக வரும் டாக்டர்கள் மற்றும் பணியாளர்கள் சிலர் உரிய நேரத்தில் வந்தது போன்று வருகை பதிவேட்டில் குறிப்பிடுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுகிறது. இதனை தடுக்க அரசு மருத்துவமனைகளில் பயோமெட்ரிக் வருகை பதிவை அமல்படுத்த சென்னை ஹைகோர்ட்டும் தேசிய மருத்துவ கமிஷனும் உத்தரவிட்டது. ஆனால் பெரும்பாலான மருத்துவமனைகளில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை இல்லை. இதுகுறித்து ஹைகோர்ட் மதுரை அமர்வில் மலைராஜா என்பவர் வழக்கு தொடர்ந்தார். மனுவை நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் பெஞ்ச் விசாரித்தது. இதுகுறித்து உரிய பதிலளிக்குமாறு தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலர் மருத்துவ கல்வி இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை 13ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது.
ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு, சிங்கப்பூர் பயணம் ரத்து. டெல்லி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு நேற்று மாலை ஏர் இந்தியா விமானம் செல்ல இருந்தது. பயணிகள் 200 பேர் விமானத்தில் ஏறி அமர்ந்து கொண்டனர். விமானம் புறப்படுவதற்காக அனைவரும் காத்திருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. விமானத்தில் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் வேலை செய்யவில்லை. 2 மணி நேரம் முயற்சித்தும் பழுது நீக்க முடியாத காரணத்தால் பயணத்தை ரத்து செய்ய ஏர் இந்தியா முடிவு செய்தது. பயணிகள் 200 பேரும் இறக்கிவிடப்பட்டனர். பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் என்று ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் கவனத்தை விஜயின் பக்கம் இருந்து திசை திருப்ப திமுக வியூகம். விஜயின் பிரச்சாரம் தங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் என திமுக நினைத்தது. ஆனால் விஜயின் வீக்கெண்ட் பிரச்சாரம் திமுக தலைமைக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே வாரந்தோறும் விஜயின் பிரச்சாரத்தை முறியடிக்கும் வகையில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. விஜய் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தால் அதை சமாளிப்பது அரசுக்கு பெரிய சிரமமாக இருந்திருக்கும். ஆனால் வாரந்தோறும் அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதற்கு பதிலடி தரும் வகையில் திமுகவில் வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது. விஜய் பிரச்சாரம் செய்யும் நாளில் அரசு சார்பில் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படும். திட்டம் தொடர்பான அறிவிப்புகள், அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் மாற்றம், தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சு என முக்கிய நிகழ்ச்சிகளை அரங்கேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுமக்களை திசை திருப்பும் வகையில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கும் பணிகள் அரசின் செய்தித்துறை, திமுக தகவல் தொழில்நுட்ப அணி, தேர்தல் ஆலோசனை நிறுவனம் வாயிலாக நடந்து வருகிறது.
உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த லாரி எலிசன். ஆரக்கிள் இணை நிறுவனர் லாரி எலிசன் நிகர மதிப்பு 393 பில்லியன் டாலர்களை தொட்டதாக ப்ளூம்பெர்க் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப நிறுவனமான ஆரக்கிளின் பங்குகள் 43% வரை உயர்ந்ததால் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற தனது இடத்தை எலான் மஸ்க் இழந்துள்ளார். ஆரக்கிள் நிறுவனத்தின் 41% பங்குகளை எலிசன் தன்வசம் வைத்துள்ளார். அதன் மதிப்பு 101 பில்லியன் டாலர்களாக உயர்ந்தது. ஆரக்கிளை இணைந்து நிறுவிய 81 வயதான எலிசன் தற்போது தலைவராகவும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாகவும் உள்ளார். அவரது நிகர மதிப்பில் பெரும் பகுதி தரவுதள மென்பொருள் நிறுவனத்தில் உள்ளது. தற்போது எலிசன் மற்றும் எலான் மஸ்க் ஆகியோர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதல் 2 இடங்களில் உள்ளனர்.
முதல்வர் ஸ்டாலின் கிருஷ்ணகிரி பயணம், இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை. கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார் வெளியிட்ட அறிவிப்பு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அரசு அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம், அரசு நலத்திட்ட உதவி வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். ஓசூர் பேளகொண்டப்பள்ளி தனேஜா ஏரோஸ்ட்ரஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட், ஓசூர் நல்லூர் எல்காட், ஓசூர் ஆனந்த் கிராண்ட் பேலஸ், குருபரப்பள்ளி டெல்டா நிறுவனம் மற்றும் கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரி ஆகியவற்றில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் முதல்வர் பங்கேற்கிறார். இதன் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இன்றும் நாளையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்கவிடக்கூடாது. நிகழ்ச்சி நடக்கும் இடங்களை மையமாக கொண்டு 2 கிலோமீட்டர் சுற்றளவில் சிவில் ட்ரோன் பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மீறி ட்ரோன்களை இயக்குவோர் மீது தமிழ்நாடு காவல்துறை சட்டம் 2013 மற்றும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்ட பிரிவுகளின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.
நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது? ஹைகோர்ட் கேள்வி. 2022 நடந்த தேர்தலின்படி தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக நாசர், பொதுச் செயலாளராக விஷால், பொருளாளராக கார்த்தி, துணைத் தலைவர்களாக பூச்சி முருகன், கருணாஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களது பதவிக்காலம் 2024 முடிவடைந்தது. மேலும் 3 ஆண்டுகளுக்கு பதவியை நீட்டிப்பு செய்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் இயற்றியுள்ளனர். இதை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட்டில் நடிகர் சங்க உறுப்பினர் நம்பிராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு நீதிபதி பி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் சங்கத்தை நிர்வகிக்கும், தேர்தலை நடத்தவும் ஹைகோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. உடனே நீதிபதி நடிகர் சங்கத்தின் தேர்தலை நடத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். நடிகர் சங்கத்தின் சார்பில் ஆஜரான வக்கீல், தேர்தல் நடத்துவதில் எந்த சிக்கலும் இல்லை, தற்பொழுது நடிகர் சங்கத்துக்கு புதிய கட்டிடம் கட்டும் பணி நடந்து வருகின்றன, பணிகள் முடிவடையும் நிலையில் தேர்தல் நடத்தினால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை நீட்டித்து பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் என்று விளக்கமளித்தார். இந்த வழக்கில் நடிகர் சங்க நிர்வாகிகள் தரப்பு வாதம் செய்வதற்காக விசாரணை வருகிற 15 தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். பொள்ளாச்சி பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ் பேசியதாவது, முதல்வர் ஸ்டாலின் 5 முறை வெளிநாடு சென்று வந்துள்ளார். அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்க செல்லவில்லை, தொழில் முதலீடு செய்ய சென்றுள்ளார். முதல்வர் வெளிநாட்டு பயணத்தால் எத்தனை தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வந்துள்ளது, எத்தனை பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்ற என்னுடைய கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் வெளிநாடு சென்றபோது தொழில் ஒப்பந்தங்கள் போட்டு முதலீடு செய்து 37 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக பச்சை பொய் சொல்கிறார். திமுக ஆட்சியில் முழுக்க முழுக்க விளம்பரமே நடக்கிறது என அவர் பேசினார்.
அதிமுக ஒன்றிணைவதற்கு முழு ஒத்துழைப்பு தருவேன். ஓபிஎஸ் பேட்டி. அதிமுக ஒன்றிணைவதற்கு முழு ஒத்துழைப்பு தருவேன். மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது, அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு எந்த ரூபத்தில் எப்படிப்பட்ட முயற்சிகள் வந்தாலும் அதை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன். அதற்கு முழு ஒத்துழைப்பும் தருவேன். அதிமுக ஒன்றிணைந்தால்தான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் என நினைக்கும் அனைவரது கருத்தும் வரவேற்கக்கூடியது. இதில் மாறுபட்டு நிற்பதற்கான காரணம் என்னவென்று பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும். பழனிசாமியை தவிர முதல்வர் வேட்பாளராக யாரை அறிவித்தாலும் மீண்டும் கூட்டணிக்கு வருவேன் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கூறியது ஆழமான கருத்து. என்னை பொறுத்தவரை கட்சி ஒன்றிணைவதற்கு எந்தவித டிமாண்டும் நான் வைக்கவில்லை. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதிமுக ஒன்றிணைந்தால் பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வீர்களா என கேட்கின்றனர். அது தொடர்பாக பேச வேண்டிய பல பிரச்சினைகள் உள்ளன. 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அவையெல்லாம் நிறைவேறும் பட்சத்தில் நாங்கள் யோசனை செய்வோம். கட்சி ஒருங்கிணைப்பதற்காக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடுத்திருக்கும் முயற்சி உறுதியாக வெற்றி பெறும். அவரிடம் தினமும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன் என